இறைவனுடைய அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு திருப்பள்ளியடிச்சியினுடைய இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர்த்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயனக் கடிமலர் மலர, மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும்படியாக இரண்டாவது பாடலை சிந்திக்கிறோம். இந்த பாடலிலே ஒரு சிவனடியாரை பற்றி நாம் சிந்திக்க வந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இதுல பலவிதமான கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலிலேயும் ஒரு சிவனடியார் அல்ல, பல சிவனடியாரை பற்றி நாம் சிந்திக்கலாம். சரித்திர அப்படிப்பட்ட தன்னைக்கு இடம் கொடுக்கிறது இந்த பாடல்கள் எல்லாம். ஒன்றை முழுமையாக எடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர, முக்கியமாக எடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர, அதனால இந்த பாடலிலே இன்னொருத்தர் சொல்ல முடியாதான்னு கிடையாது. உதாரணமா நேற்றைக்கு பார்த்தோம், போற்றியன் வாழ்வுதலாகிய புலர் பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைத்துணை மலர்கொண்டு ஏற்றி என்று சொல்லக்கூடிய இடத்துல அப்பர் பெருமானுடைய கைலை காட்சியும் மாதர் பிறை கண்ணியானை மலரா மலையான் மலர் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லும்படியாக அந்த திருமையாரிலே அவர் பாடிய பாடல் அந்த சரித்திரம் இருக்கிறதே, அந்த சரித்திரத்துக்கும் பொருத்தமாக இங்கே வரும். அது மட்டும் கிடையாது, இதற்கு பொருத்தமாக சிவகாமி ஆண்டாருடைய தன்மையிலே இருக்கிற சிவகாமி ஆண்டார் அவருடைய பொருள் சிந்தும் பொழுது பட்டத்து யானையெல்லாம் அடியவருடைய அறிந்தார் என்று சொல்லக்கூடிய சரித்திரங்களை எல்லாம் இது பலவிதமாக பொருத்தி பார்க்க முடியும். ஒரே பாடலிலே பல அடியார்களையும் சொல்ல முடியும், ஒரு அடியாருக்கு பலவிதமான பாடல்களையும் நாம சிந்திக்க முடியும். இன்றைக்கும் அதே போலத்தான். ஒரு சூட்சமா இன்னொரு கருத்தும் பார்க்கலாம், அதை முழுமையா நம்ம எடுத்துக்கல, ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயன கடிமலர் மலர, மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் என்று சொல்லக்கூடியது ஒரு சரித்திரத்தை நமக்கு சுட்டிக்காட்டும். என்னது? இருள் போய், இருளானது போனது, அகன்றது உதயம், அதாவது உதயமானது இப்ப உதய சூரியன் வர ஆரம்பிக்கிறான், வெளிச்சமானது வர ஆரம்பித்தது. நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயன கடிமலர் மலர, மற்ற அண்ணல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன. இங்க திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடியது தேனீக்களுக்கு அடியவர்களை சொல்லுவார்கள். அடியவர்களெல்லாம் ஜெயகோஷம் ஒலிக்க, நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ என்று சொல்லும்படியாக இறைவனுடைய கருணைக்கு முழுமையாக பாத்திரமாகி இறைவனாலே கொண்டாடப்பட்டவர் ஞானசம்பந்த பெருமான். தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி பண்ணுவார்களோ அந்த ஞான சம்பந்த பிள்ளைக்கு அப்படி பண்ணினார், பார்த்து பார்த்து பண்ணுகிறார் சிவபெருமான். இவருக்கு கை வலிக்குமே என்ன தாளம் கொடுத்தார், கால் வலிக்குமே என்ன முத்துச்சுவகை கொடுத்தார், தலையிலே சூரியன் படுவானே என்று சொல்லி முத்து பந்தர் கொடுக்கிறார். அவர் செய்யாததே கிடையாது, என்ன வேண்டும் அவருக்கு வந்து அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து அந்த ஞான குழந்தைக்கு செய்கிறார். அப்ப அந்த கருணையின் சூரியன் எழ எழ, நயன கடிமலர் மலர, அந்த ஆனந்தமாக இவருடைய திருவருளை இவர் கேட்பதற்கு முன்பாகவே இறைவன் கொடுக்கும் பொழுது அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடிய அந்த கொத்தும்பியாக தும்பிக்களாக தேனீக்களாக இருக்கப்பட்ட அடியவர்கள் வந்தார் வந்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் வந்தார், இறைவனுடைய குழந்தை வந்தார் என்றெல்லாம் பாலரா வாயன் வந்தார் என்றெல்லாம் பாடும்படியாக இருக்கிறதே. அப்படி ஞானசம்பந்த பெருமான் தமிழகத்திலே சமண மதத்தை ஓட்டி இருள் போய் என்று சொல்லும்படியாக சமண மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை ஓட்டி அகன்றது உதயம் என்று சைவ நெறியை நிலைநாட்டிய தன்மையை சொல்லக்கூடிய சரித்திரத்தையும் எண்ணி பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு சரித்திரம் நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லக்கூடியது அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த அலை கடல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இறைவனை கடலாகவே உருவாக்குகின்றார் பல இடங்களிலேயும். அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை அலை கடல். எம்பெருமான் சாகரமாக, ஆனந்த சாகரமாக இருக்கிறான். அந்த ஆனந்த சாகரமாக இருக்கப்பட்ட இறைவனிடத்திலே சாகரத்தோடு கடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடியவரை நம்ம பார்க்கிறோம். பொன்னி நாடனம் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் என்று சோழவள நாட்டிலே நாகப்பட்டினத்திலே இருந்த ஒரு அடியாரை பார்க்கிறோம். அவர் பிறந்த குலம், பிறந்த தன்மையை பற்றியெல்லாம் சொல்லுகிறார். கடல் ஆடக்கூடிய குலத்திலே, மீனவர் குலத்திலே பிறந்தவராக, நுழைப்பாடியிலே இருந்தவராக இருக்கப்பட்ட அதிபத்தர் என்று சொல்லக்கூடிய நாயனாரை பற்றி பார்க்கிறோம். அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனை வளம் பொலி நுழையர்தங் குலத்தினில் வந்தார். புனை இளம்பிறை முடியவர் அடித்துண்டு புரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று பாடுவார். ஒருவனுடைய பிறப்பினாலே, அவன் இருக்கின்ற இருப்பினாலே, அவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தினாலே அவன் மேலோன் என்று ஆகிவிடுவது கிடையாது. ஒருவனுடைய செயலின் காரணத்தினாலே, அவனுடைய மனத்தினுடைய காரணத்தினாலேதான் ஒருவனை மேலோன் அல்லது கீழோன் என்று நாம் சொல்லுகிறோம். பிறப்பினாலே வருவது கிடையாது, பிறப்பினாலே உயர்வு வருவது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே பல அடியவர்களை, பல தன்மையிலே இருந்த அடியவர்களை நம்ம பார்க்கிறோம். பிறப்பினாலே எவையும் வருவதல்ல, அவர்கள் செய்யக்கூடிய செயலினாலே, அந்த செயலிலே இருக்கப்பட்ட சிந்தனை, சிந்தத்தினுடைய அந்த சிந்தையிலே இருக்கக்கூடிய தெளிவினாலே அவர்கள் பெரியவர்கள் என்று நிர்ணயிக்கப்படுகிறார்கள். பெரியவர்கள் யார்? பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது என்று அவைப்பாட்டி சொல்வாளே, யார் பெரியவர்? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லும்படியாக தொண்டர்கள்தான் பெரியவர்கள். அதனால்தான் இங்கே சொன்னார், இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினை விளங்கிய. இறைவனுடைய திருத்தொண்டுக்கே, இறைவனுடைய திருவடிக்கே தொண்டு புரியக்கூடிய வினை அல்லது கர்மா அல்லது செயல் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் என நிகழ் மேலோர், அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று சொல்லும்படியாக செக்கிழர் பெருமான் இவரை சிறப்பிப்பார். இதுல இன்னொன்றும் உண்டு. இறைவனுக்கு ஏராளமா அப்படி செல்வத்தினாலே கொடுத்தால் அவன் சந்தோஷிக்கிறானா? கொடங்கடமா பால் ஊற்றினால் சந்தோஷிக்கிறானா? ஏராளமாக பஞ்சபட்ச பரமாண்ணம் கொடுத்தால் சந்தோஷிக்கிறானா? அவனுக்கு நல்ல ஆடைகளையும் நற்சந்தனங்களையும் புனைந்தால் சந்தோஷிக்கிறானா? அடியவர்களை நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் நேற்றைக்கு பார்த்தோம், கோவணம் கொடுத்தார். இறைவனுடைய அடியவர்களுக்கு கோவணம் கொடுத்தார், இறைவனுடைய அடியவர்களுக்கு துணி கொடுத்தார். இன்னொருத்தர் மூர்த்தி நாயனார், உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனரை பார்த்தோம், சந்தனம் அடுத்து அரைத்து கொடுத்து திருப்பணி செய்தார். இன்னொரு அடியாரை பார்க்கிறோம், அடியவர்களுடைய துணிகளை துவைத்து கொடுத்தார். இன்னொரு அடியவரை பார்த்தோம், அந்த அடியவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பிக்ஷா பாத்திரமாக கொடுத்தார், மண் ஓடு கொடுத்தார். நம்ம எத்தனையோ அடியார்களை பார்க்கிறோம், செயலினாலே உயர்வு வருவதில்லை, செயல் பின்னாலே இருக்கக்கூடிய சிந்தை இருக்கிறதே, அடியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மையினாலே உயர்வு வருகிறது அந்த செயலுக்கு. நல்ல செயலாக இருந்தாலும் கூட, நல்ல செயலாக இருந்தாலும் கூட பின்னாலே இருக்கக்கூடிய மனம், அந்த சிந்தையானது செம்மையாக இல்லாவிட்டால் அந்த செயல் சீர் பெற்று விடுவதில்லை, சீர்மை அடைவதில்லை. நான் பூஜை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, நல்ல மலர்கள், ஏராளமான மலர்களை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறார்கள், நான் பூஜை செய்கிறேன். ஆனால் அகங்காரத்திலே பூஜை செய்யும் பொழுது ஒன்றை நீ கொடுக்க வேண்டும், அவன் அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, இல்லை எனக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் காமியமாக பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை பயனற்றதாக இருக்கிறது, அந்த பூஜை சிறப்பு உடையதாக ஆவது கிடையாது. ஆனால் பன்றி மாமிசத்தை ஊட்டும் பொழுது வாயிலே இருந்த நீரை, உமிழ் நீரை அவனுக்கு உமிழும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மாமிசம் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு சிறப்பில்லை, வாயிலே இருந்து வந்தக்கூடிய அந்த எச்சலுக்கு எச்சல் தண்ணீருக்கு சிறப்பில்லை, மனத்திலே இருக்கக்கூடிய அன்புக்கு சிறப்பாகிறது. மார்காவர்த்தித பாதுகாம் பசுபதேர் அங்கைச்ச குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேசனம் புரறிப்போ என்று சொல்லும்படியாக மார்காவர்த்தித பாதுகா பசுபதேர் அங்கைச்ச குர்ச்சாயதே என்று ஆதிசங்கர பெருமான் பாடுவார். தேன் தேய்ந்த பாதையிலே தேய்ந்த செருப்படியை சிறு செருப்படி அந்த சீரடியாக என்று பாடுவார். வாய் கமலசம் வாய் கலசம் ஊன் அமுதம் என்று பாடுவாரே, விருப்பற்று அந்த வேடனார்க்கு அந்த அவர் சிறப்பு கொடுத்தார் என்று திருத்தோணாக்கத்திலே மணிவாசக பெருமான் பாடுவார். ரெண்டு திருவடியாரத்தான் பாடுவார். அப்படி சிந்தையிலே இருக்கக்கூடிய செம்மையினாலே வினையானது விளங்குகிறது. இங்கே அந்த வார்த்தைக்காக நான் எடுத்தேன், வினை விளங்கியன்னா இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும். அடித்தொண்டு எத்தனையோ விதமாக தொண்டு புரியலாம், நம்ம பார்த்தோம் இத்தனை விதமாகவும் தொண்டு புரியலாம். ஆனால் அந்த வினை விளங்க வேண்டும் என்றால் அந்த வினையிலே இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய சித்தமானது தெளிவாக இருக்க வேண்டும். நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், இறைவனுடைய அடிவருக்கு தொண்டு செய்கிறேன் என்கின்ற நினைவு இருக்க வேண்டும். அதை விடுத்து எது செய்தாலும், எப்பேற்பட்ட தொண்டாக இருந்தாலும், எப்பேற்பட்டது செய்தாலும், எவ்வளவு செலவழித்தாலும் அது பிரயோஜனமாக அது பிரயோஜனமாவதில்லை. ஆக வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று சொல்லும்படியாக அவரை பாடுகின்றார். இந்த இடத்துல அதான் முக்கியமான விஷயம், அவருடைய மனத்திலே இருக்கின்ற தன்மை. இது பின்னால பார்க்க போற அந்த சரித்திரத்துல வரும். அவர் என்ன செய்வார்னா, முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன்படுதோறும் நட்டமாடிய நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பால் என்று செட்லார் பெருமான் பாடுவார். இவர் செய்யக்கூடியது என்ன, மீன் கொலை தொழில், மீனை கொல்லக்கூடியதா, மீனை அங்கிருந்து கடலிலே இருந்து பிடித்து கொண்டு வந்து அதை விற்கக்கூடியதுதான் இவர் செய்து கொண்டிருந்தார். மீன் கொலை தொழில் வளர்த்தவர், அப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய வளமை உடையவராம். வலை முகந்து பட்ட மீன்களில், வலையிலே பிடித்து கொண்டு வரக்கூடிய மீன்களிலே ஒரு தலை மீன், ஒரு நல்ல மீனை மீன்படு தோறும் யாருக்கு, நட்டமாடிய நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர். ஒரு நல்ல மீன் கிடைத்த பொழுது அதை முன்னீர்னா அது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய கடல், கடலுக்கு பேரு முன்னீர் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த முன்னீராகின்ற கடலிலே விட்டு வந்தனர். ஆனா எதை விடலன்னார், விடாத அன்புடன் என்றும் விருப்பால். இந்த வார்த்தை தான் உயிரான வார்த்தை. ஏன்னா பின்னாடி அதை சோதிக்கிறார் இறைவன், என்னுடைய அன்பை நான் விட்டுவிடவில்லை, நான் பிடித்த மீனிலே ஒன்று இறைவனுக்காக என்று விடுகிறார். இவருக்கு தெரிந்த தொழில், தெரிந்த செயல், தெரிந்த கர்மா, அதாவது வினை, அந்த வினையை செய்கிறார். செய்யும் பொழுது இறைவனுக்காகன்னு அவர் செய்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம் இங்க. அவருக்கு தெரிந்ததை செய்யும் பொழுது இறைவனுக்காக என்று செய்கிறார். ஒரு மீனை விட்டு வந்தாராம். அப்படி இறைவனுடைய அருளால என்னாகிறது, நாள் ஒன்றில் மீன் ஒன்றுவரினும் ஏகநாயகர் தங்களுக்கு என விடும் இயல்பார்னார். பல நாள் இறைவன் சோதிக்கிறார், ஒரே ஒரு மீன் தான் வருகிறது. வந்தா இன்னைக்கு ஒரு மீன் தான் வந்திருக்கு, நாளைக்கு சேர்த்து வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கல, நாளைக்கு ரெண்டு மீனா கொடுத்துறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் பேரம் பேசல, இன்னைக்கு வந்தாச்சு கடவுளை இத்தனை நாள் உனக்கு கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துக்கலாம் நான் குறைஞ்சு போயிடுவேயா அப்படின்னு பேசல, நான் நினைத்தது ஒரு மீன் நல்ல தலை மீன் உனக்கு என்றும் கொடுப்பேன், என்று தினமும் கொடுப்பேன், இன்னைக்கு எனக்கு கிடைச்சது உனக்கு கொடுத்தேன், எனக்கு இல்லையே இல்ல. பசியோடு இருக்கிறாராம், ஆகு நாள்களில் அநேக நாள் அடுத்தொரு மீனே மேக நீர்படி வேலையில் பட விட்டு வந்தார். பல நாள் அப்படியே இருந்தது, விட்டு வந்தாராம். மீன் விலை பெருகு உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின் உணவின்றி அருங்கிளை சாம்பும் பான்மைவற்றையும் அவர் மட்டும் தவிக்கல, இவருக்கு சாப்பாடு இல்லைன்னா இவருடைய உற்றார் சுற்றம் எல்லாம் இருக்கும்படியாக மனைவி மக்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறார்களாம், அதாவது பட்டினியோடு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட வருந்திலர் பட்டமீன் ஒன்று மான் மறி கரத்தவர் கழற்கென விட்டு மகிழ்ந்தார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிராணியை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு பிராணி கொடுக்கிறார். யாரு பட்டினியா இருந்தாலும் நான் நினைத்த தொண்டை நான் விடாது செய்கிறேன். இதுல ரொம்ப அழகான வார்த்தை திருவம்பாவையில் ஒன்று வரும், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய்னு வரும். நம்ம பார்த்திருக்கிறோம், சலிப்பு வந்துடக்கூடாது. பண்ணியாச்சு இவ்வளவு பண்ணிட்டேனேங்கிற சிந்தையோ அல்லது ஆச்சு போய் இவ்வளவு பண்ணியாச்சு என்னத்த அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவோ வராமல் சலியாமல் இறைவனுக்கு முட்டாது மனம் சலியாது நாம் தொண்டு செய்ய வேண்டும். எந்த தொண்டாக இருந்தாலும் சரி அதை செய்யக்கூடியதை செவ்வனே சலியாமல் செய்ய வேண்டும். இதை செய்தாராம். அப்படி நடக்கும் பொழுது அதை பாடுவர், அவருடைய நின்றவர் சீலமே தலை நின்றவர் தம் திறம் தெரிந்தே ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுது உண்பார்னர். இவர் என்ன மீன், இவர் சாப்பிடலன்னா பகவானுக்கு சாப்பாடு இல்லையா என்ன? அப்படி இல்லை. ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுது உண்பார்னார். இவருக்கு எந்த அமுது உண்டா? விஷத்தையே சாப்பிட்டார் சிவபெருமான். ஆனார் அடிவர்களுடைய அன்பு என்கின்ற அமுதை இங்கே உண்ணுகிறாராம். அதை மீண்டும் சிறப்பாக காண்பதற்காக ஒரு அற்புதப்படியதொன்றாக ஒரு மிகச்சிறந்த மீனை அவருடைய வலையிலே சிக்கும்படியாக செய்கின்றார். வாங்கு நீள்வலை அலைகடற்கரையில் வந்தேற ஓங்கு செஞ்சடர் உதித்தன உலகலாம் வியப்ப தாங்கு பேரொளி தலைத்திட காண்டலும் எடுத்து என்று சொல்லும்படியாக மிகச்சிறந்ததாக எப்படி இருக்குன்னார். தூநிற பசும் கனக நற்சுடர் நவமணியால் மீன் உருப்புற அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புத படியதொன்று. உலகமெல்லாம் கொடுத்தா கூட இதுக்கு விலைக்கு நிகராகாது என்று சொல்லும்படியாக தங்கத்திலே பல மணிகளும் பதித்ததை போன்ற ஒரு மீனை அவருடைய வலையிலே பிடிக்க வைத்தாராம். அவர் என்ன பண்ணார், பாங்கு நின்றவர் மீனொன்று வடுத்தனம். எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்குள்ளே இவரோட சேர்ந்து பல பேரும் இங்கே கடலாட செல்லுகிறாரே, மீன் பிடிக்க செல்லுகிறார்களே, ஒரு மீன் எனக்கு மிக அருமையான மீன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் உடனே என்ன பண்றார், பார்த்த பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்தமையின் உறுப்பால் ஒன்றும் மற்றது என்னை அழுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்கழல் சேர்கன திரையொடும் திரித்தார். ரொம்ப அற்புதமான விஷயம். இவ்வளவு நாள் மீன் விட்டது பெரிய விஷயம் இல்லை, இப்போ தங்க மீனாக கிடைக்கும் பொழுது எல்லாரும் தங்க மீன் கிடைச்சதுன்னு சொல்லுகிறார், மிகச்சிறந்த மீன் கிடைச்சதுன்னு. இவர் எதை பத்தியும் கவலைப்படலை, இது எப்பேற்பட்டது, இது ஒன்றும் மற்ற இது என்னை ஆளுடையவர்க்கு ஆகும் என்னை ஆளுடைய எம்பெருமானுக்கு என்று சொல்லி அதையும் அந்த இடத்திலே விட்டாராம். இதை சேக்கலார் பெருமான் அந்த சிறப்பை சொல்லுவ, ஒருத்தனுக்கு ஒரு செல்வம் இருக்குன்னா என்னிடத்துல ரெண்டு பொருள் இருக்குன்னா ஒரு பொருள் கொடுக்கலாம். என்னிடத்துல ரெண்டு பொருள் இருந்து நான் ரெண்டையும் கொடுப்பேன். எப்போ இன்னொன்னு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது. ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, அதுக்கு மேல கிடைக்குமோ கிடைக்காதோ இது மாதிரி அற்புதம் நடக்காதுங்கும் பொழுது, இன்னமே நம்பிக்கை கிடையாது கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாத பொழுதும் கூட தன்னிடத்திலே இருக்கிறதையெல்லாம் கொடுக்கணும்னா எப்பேற்பட்ட தன்மை வேண்டும். அகில லோகமும் பொருள் முதல் தாமெனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எரிந்த இகலில் மெய்த்திரு தொண்டர்னர். பற்றை அப்படியே எடுத்து எரிந்திருக்கிறாராம். அவரை மீனை மட்டுமே எரியவில்லை, தன்னுடைய பற்றையும் எடுத்து எரிந்தார். ஏன், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லும்படியாக எல்லா பற்றையும் எரிந்தார். இறைவனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டார். அவருக்கு முன்னாலே இறைவர் தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் என்று சொல்லும்படியாக அந்த இடத்திலே வந்து தோன்றுகின்றானா எம்பெருமார் தோன்றி சிவலோகம் அணித்து என்னிடத்திலேயே இருந்து என்று சொல்லும்படியாக சாலோக்கியமாகின்ற அந்த தன்மையை கொடுத்தார்னர். அப்ப கடைசியான பாடல பாடுவார், தம்மரம் புரி மரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் வழங்கினர். நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு என்ன புரியுமோ எந்த தொண்டை நம்மாலே செய்ய முடியுமோ அதை விடாது செய்ய வேண்டும். மீன் விடுத்தது பெரிய விஷயமா, மாம்சம் கொடுத்தது பெரிய விஷயமா, கோவணம் கொடுத்தது பெரிய விஷயமா, அல்லது தங்கமே கொடுத்தது பெரிய விஷயமா, இல்ல ஒரு தயிர்ச்சோறும் மாவிடவும் கொடுத்தது பெரிய விஷயமா? பொருளிலே இல்லை, இங்கு இருக்கக்கூடியது பொருளிலே இல்லை. தன்னுடைய மரபுக்கு தன்னுடைய குலத்துக்கு தன்னுடைய தன்மைக்கு எது தகுமோ அந்த தன்மையை செய்தார். தம் அறம் அல்லது தம் மரம் புரி மரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரியினர். பண்ணக்கூடியதை சத்தியமா பண்றார், அதான் முக்கியமான விஷயம். மெய்மையே நான் பண்ணும் பொழுது ஒரு மீன் கிடைச்சாலும் அதுக்கு இறைவனுக்கு என்று கொடுக்கும்படியான ஒரு தன்மையை செய்தாரே அப்பேற்பட்ட அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய் என்று அலை கடலிலே கிடைத்த மீனையும் விடுத்து அந்த எம்பெருமானை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையை அலை கடலாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை வணங்கின அதிபத்தர் திருத்தாள்களை இங்கே நாம் வணங்குகின்றோம். இந்த தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் என்று சொல்லும்படியாக நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய பாவனை, அது மட்டும் கிடையாது அந்த பாவனையை இயாமல் காப்பா என்று சலிப்பில்லாமல் இறைவனிடத்திலே செய்யக்கூடிய தன்மை, இந்த தன்மைதான் நம்மை இறைவனிடத்திலே சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தன்மையை திருத்தொண்டு பெற புரியக்கூடிய மனத்திண்மையை நமக்கு இறைவன் கொடுக்கட்டும். இறைவனுடைய அடியவரான அதிபத்தர் நமக்கு அருளட்டும் என்று வேண்டிக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம்.